SBS வானொலியுடன் இணைந்துள்ளமைக்கு நன்றி. எமது முழு நிகழ்ச்சிகளையும் எவ்வாறு செவிமடுக்கலாம் என்று அறிந்து கொள்ள sbs.com.au/tamil என்ற இணையதளத்துக்கு செல்லுங்கள்.
வணக்கம் முத்துகிருஷ்ணன்.
வணக்கம் சஞ்சயன்.
உங்களை தொலைபேசி ஊடாக நிறைய தடவை நேர்கண்டிருக்கிறேன். ஆனால் முதல் தடவையாக நிலைய கலையகத்திற்கு வந்து என்னுடன் பேசுகிறீர்கள். ஏற்கனவே நீங்கள் எமது வானொலிக்காக ஒரு நேர்காணல் வழங்கியிருக்கிறீர்கள் இல்லையா?
ஏற்கனவே எனது ஆஸ்திரேலியாவுக்கு நான் வந்த முதல் பயணத்தில் அக்டோபர் மாதம் 2015 இதே வானொலி நிலையத்தில் உங்கள் கூடத்திற்கு வந்த நினைவுகளோடு இந்த உரையாடலை தொடங்கலாம் என்று நினைக்கிறேன்.
சரி, இந்த முறை ஆஸ்திரேலிய பயணம் ஏன் மேற்கொண்டிருக்கிறீர்கள்?
ஆஸ்திரேலியாவுக்கு ஒரு முறை வந்தவுடன் இந்த நிலம் ஏதோ ஒரு வகையாக என் மனங்களில் நினைவுகளில் ஒட்டி கொண்டது. தொடர்ந்து இங்கே வருவதற்கான சூழ்நிலையை இந்த நிலம் உருவாக்கி கொண்டே இருக்கிறது. முழுமையான விருப்பத்தோடு நான் என் பயணங்களை இந்த நிலத்தை நோக்கி மேற்கொள்கிறேன். ஏதோ ஒரு விதமாக எனக்கும் இந்த நிலத்திற்கும் இங்கு இருப்பவர்களுக்கும் ஒரு தொடர்பு இருப்பதை நான் உணர்கிறேன். அது என்ன தொடர்பு என்று கேட்காதீர்கள், அதை கண்டடைவதுதான் இந்த பயணத்தின் நோக்கம் என்று நினைக்கிறேன்.
அந்த தொடர்பு பற்றி சற்று விரிவாக பேச முன், இதுவரை உங்களை பற்றி கேள்விப்படாதவர்கள் அல்லது உங்களது நேர்காணலை கேட்காதவர்களுக்காக உங்களை சிறு அறிமுகம் செய்து கொள்ளுங்களேன்.
என் பெயர் முத்துகிருஷ்ணன். நான் தமிழகத்தின் மதுரை நகரத்தில் வசிக்கிறேன். என்னுடைய குழந்தை பருவம் முழுவதிலும் நான் மும்பை நகரத்தில் கழித்தவன். பள்ளி படிப்பின் இறுதி நேரம் மதுரைக்கு இடம்பெயர்ந்தோம். அங்கே எனது எலக்ட்ரானிக்ஸ் படிப்புகளை நான் படித்த பிறகு ஏறக்குறைய 20-21 வயதில்தான் நான் தமிழ் மொழியை கற்க வேண்டும் என்கிற ஒரு ஆர்வம் எனக்குள் ஏற்பட்டது. பலமுறை எனது அப்பா அம்மா எனக்கு தமிழை போதிக்க வேண்டும் என்று மிக அழுத்தமாக நினைத்த போதும் கராராக அதை நான் கேட்காதவனாக இருந்தேன். ஆனால் தமிழகம் வந்த பிறகு தமிழகத்தில் நீங்கள் தமிழை கற்காமல் வாழ முடியாது, தமிழகத்தில் நிலவிய பல்வேறு சூழல்களை பற்றி அறிந்து கொள்ள வேண்டும் என்கிற ஒரு ஆர்வம் ஏற்பட்டது. அப்பொழுது எனக்கு மொழி இல்லாமல் அதை செய்ய முடியாது என்று தெரிந்தது. நான் அதன் பின்புதான் தமிழ் மொழியை கற்று தமிழ் மொழியை வாசிக்க தொடங்கி அதன் வழியாக இந்த சமூகத்தின் மீது ஆர்வம் கொண்டு நான் முழு நேரமாக சமூகம் சார்ந்த பணிகளை மேற்கொள்ள வேண்டும் என்று முடிவு செய்து ஒரு வாசகராக மாறி ஒரு எழுத்தாளராக மாறி இன்று ஒரு 13 நூல்கள் எழுதியிருக்கிறேன். தமிழில் மொழிபெயர்த்தும் எழுதியும் தமிழகத்தில் இருந்து வெளிவரக்கூடிய பல தொலைக்காட்சிகளில் தொடர்ந்து உரையாற்றி வருகிறேன், ஆய்வு செய்து வருகிறேன். இந்தியா முழுவதிலும் இருக்கக்கூடிய மனித உரிமை பிரச்சனைகள், உலகமயம், பெண்ணுரிமை என பல பல தலைப்புகளில், சுருக்கமாக சொல்ல போனால் மனிதர்களை பாதிக்கக்கூடிய எல்லா விஷயங்களிலும் மனிதர்கள்தான் அதற்கான தீர்வை காண வேண்டும் என்கிற ஆர்வத்தில் அதை நானாக என் சுய விருப்பத்தின் அடிப்படையில் இந்தியா முழுவதும் அலைந்தேன். அப்புறம் கொஞ்சம் பாலஸ்தீனம் வரை அலைந்தேன். இப்பொழுது அந்த பயணம், அந்த தேடல் என்னை ஆஸ்திரேலியாவுக்கு கொண்டு வந்திருக்கிறது.
உங்களுடைய அந்த பயணத்திலே பசுமை நடை என்று ஒரு திட்டம் அல்லது செயற்பாட்டை திறம்பட செயற்படுத்தி வருகிறீர்கள், அதை பற்றி சற்று விரிவாக சொல்லுங்களேன்.
2010 பசுமை நடை தொடங்கியது. பசுமை நடை தொடங்கியதற்கான அடிப்படை காரணம் என்பது மதுரை நகரத்தில் இருக்கக்கூடிய ஒத்தக்கடை என்கிற கிராமத்தில் யானமலை என்கிற ஒரு மிகப்பெரிய மலை இருக்கிறது. அது ஏறக்குறைய 4.5 கிலோமீட்டர் நீளம் உள்ள ஒற்றை பாறை. ஏறக்குறைய ஆஸ்திரேலியாவின் உலுரு ஏர்ஸ் ராக்கை கற்பனை செய்து கொள்ளலாம். அது நான் சொல்லுவேன் அது யானமலை தான். இங்கே இருக்கிறதும் ஒரு யானமலை தான். இலங்கையில் இருக்கக்கூடிய சிகிரியா பாறை. இப்படி இந்த பூமியின் மிகப்பெரிய அதிசயங்களை, இயற்கையை நான் வந்து மிகவும் நேசிப்பவன் என்பதால் இந்த மலைகளை எல்லாம் நாம் போற்றி பாதுகாக்க வேண்டிய மலைகள். ஆனால் இன்று இயற்கை வளங்களை எல்லாம் யாரும் வந்து போற்றி பாதுகாக்கக்கூடிய மோட்ல இல்லை. இன்னைக்கு கார்பரேட்டுகளுக்கு எதை பார்த்தாலும் அது வளம். ஒரு காடை பார்த்தால் அதை வெட்டி அழித்து அது பணமாக மாற்ற வேண்டும். கனிம வளங்களை பார்த்தால் அந்த மலைகளை அப்புறப்படுத்த வேண்டும். இன்னைக்கு உலகம் முழுவதிலும் இந்த கிரீட் அனைவரும் மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை, தொடர்ந்த போராட்டத்தை மேற்கொண்டு ஒன்று சட்டப்பூர்வமான போராட்டம், இன்னொன்று களத்தில் அவர்கள் செய்த போராட்டம், பல்வேறு விதங்களில் அவர்கள் மேற்கொண்டு அதன் விளைவாக அந்த மலையை அவர்களால் அந்த போராட்டத்தின் வாயிலாக அவர்கள் வெற்றி பெற்றார்கள். இந்த மலையை வெட்டக்கூடிய திட்டத்தை அரசாங்கம் அந்த அனுமதிகளை ரத்து செய்து அந்த திட்டத்தை கைவிட்டது. ஒரு எழுத்தாளராக மதுரையில் வாழ்பவன் நான் என்கிற முறையில் நான் அந்த போராட்ட காலத்தில் அந்த மக்களை போய் சந்தித்து அவர்களோடு அலைந்து திரிந்து அவர்களினுடைய போராட்டத்தின் அந்த எனர்ஜியை ஒரு கட்டுரையாக வடிக்க முயற்சி செய்தேன். யானமலையை சூழ்ந்த தீவினை என்று அந்த கட்டுரை உயிர்மை இதழில் செப்டம்பர் மாதம் 2010 வெளிவந்தது. அப்பொழுது மதுரையில் இருக்கக்கூடிய ஏராளமான வாசகர்கள் அந்த கட்டுரையை படித்துவிட்டு, நிறைய பேர் நம்ம ஊரில் இருக்கும் யானமலையிலேயே இவ்வளோ தொல்லியல் சின்னங்கள் இருக்கு, யாரும் இதுவரை கேள்விப்பட்டதே இல்லையே, அதை போய் பார்க்கலாம் என்று ஒரு ஆர்வம் ஏற்பட்டது. ஒரு 15 நண்பர்கள் வருவதாக ஒப்புக்கொண்டார்கள். அந்த மலையடி வாரத்தில் ஒரு டீ கடையில் சந்தித்தோம். 15 பேர் வருவார்கள் என்று எதிர்பார்த்தேன், ஆனால் 35 பேர் அன்று காலை வந்திருந்தார்கள். அப்போ காலை 6:30 மணிக்கு நீங்கள் 35 பேர் சந்தித்து அந்த மலையின் முதல் தொல்லியல் சின்னமான ஒரு சமணர் படுகைக்கு சென்று அங்கே இருக்கக்கூடிய ஓவியங்களை எல்லாம் பார்த்து, சிற்பங்களை எல்லாம் பார்த்து, படுகையில் அப்படியே அமர்ந்து உட்கார்ந்து, அங்கே பேராசிரியர் சுந்தர்காளி என்கிற ஒரு மிக முக்கியமான பேராசிரியர், எங்களுக்கு தொல்லியலின் அவசியம், தொல்லியல் சின்னங்களினுடைய அவசியம், அகழாய்வுகளின் அவசியம் என்று சொல்கிறோம், எப்படி நம் சமூக வரலாறு இவைகளிலிருந்து எடுத்து எழுதப்பட்டது என்பது போன்ற அவர் தொல்லியலின் முக்கியத்துவத்தை வலியுறுத்தி அன்னைக்கு பேசினார். அப்ப அந்த அனுபவம் எங்களுக்கு எல்லாம் புதுசாக இருந்துச்சு. ஒரு 30 பேர் ஒரு மலை மீது ஒரு குகையில் அமர்ந்து ஒரு சொற்பொழிவை கேட்பது, அல்லது ஒரு 1000 ஆண்டுகளுக்கு முன்பு அங்கு இயங்கிய சமணப்பள்ளி மீண்டும் இயங்க தொடங்கியது போல் அங்கு நாங்கள் எல்லாம் மாணவர்களாக அவர் வகுப்படுப்பது என்கிற இந்த அனுபவம் எல்லாருக்கும் பிடிச்சிருந்துச்சு. இந்த அதிகாலையில் நம் வீட்டை விட்டு வெளியேறி ஒரு மலை உச்சியில் ஒரு குகையில் அமர்ந்து பேசுவது என்கிற ஒரு அனுபவம் எல்லோருக்கும் புதுசாக இருந்தது. அப்ப மதுரையை சுற்றி இது போல் ஏராளமான இடங்கள் இருக்கிறது, ஏன் இதுபோல் நாம் மாதம் ஒரு முறை இந்த சின்னங்களை எல்லாம் சென்று பார்க்கக்கூடாது என்கிற ஒரு ஆர்வம் அனைவர் மனதிலும் அன்று காலை இருந்ததை எங்களால் பார்க்க முடிந்தது. அப்போ அதற்கு உடனடியாக பசுமை நடை என்று பெயரிட்டு அது முதல் மாதம் மாதம் மதுரையில் இருக்கக்கூடிய தொல்லியல் சின்னங்களை போய் பார்ப்பது என்ற ஒரு முடிவை எடுத்தோம்.
எத்தனை சின்னங்களை இதுவரை அப்படி நடை பயணமாக செய்திருக்கிறீர்கள்?
கடந்த மாதம் பசுமை நடை தனது 72வது நடையை நடத்தி இருக்கிறது. ஏறக்குறைய ஒரு 40 சின்னங்கள்னு வச்சுக்கலாம். மதுரையில் இருக்கக்கூடிய 40 சின்னங்களை பார்த்திருக்கிறோம். அதன் பின்பு 3 பெரும் திருவிழாக்களை நடத்தி இருக்கிறோம். எங்கள் பசுமை நடையின் 25வது நடை விருட்ச திருவிழா என்று ட்ரீ ஃபெஸ்டிவலாக நடந்தது. அடுத்து எங்கள் 40வது நடை என்பது பாறை திருவிழாவாக ராக் ஃபெஸ்டிவல் ஆக நிகழ்த்தினோம். 50வது நடையை நாங்கள் இந்நீர் மன்றல் என்று தண்ணீரை பற்றிய ஒரு பெரும் உரையாடல் ஒரு வாட்டர் ஃபெஸ்டிவல் என்கிற ஒரு இரு பெயர்கள் நடத்தினோம். இந்த 3 திருவிழாக்களுக்கும் தமிழகத்தின் முன்னணியான சிந்தனையாளர்கள், அறிஞர்கள், செயல்பாட்டாளர்கள் எல்லாம் நாங்கள் தமிழின் மிக முக்கியமான எல்லாரையுமே இந்த திருவிழா 3 அழைத்திருக்கிறோம். இந்த திருவிழாக்களுக்கு முதல் திருவிழாக்கு ஒரு 700 பேர் வந்தாங்க. இப்ப கடைசியாக நடந்த திருவிழாக்கு 1300 பேர் வந்தாங்க. ஒரு போஸ்டர் கிடையாது, விளம்பரம் கிடையாது, பத்திரிகை செய்திகள் கிடையாது, எதுவும் இல்லாமல் தான் இவ்வளவு பெரிய ஒரு கூட்டம் என்பது சாத்தியமாகி இருக்கிறது.
அப்போ எப்படி அவர்களுக்கு தெரியும் இந்த கூட்டம் நடக்கிறது என்று?
பசுமை நடை தொடங்கிய பொழுது முதல் நடையில் 35 பேர் வந்தார்கள் என்று சொன்னேன். 2வது நடை 70 பேர் கொண்டவர்களாக இருந்தது. 3-4 அது 150-200 என்று இப்பொழுது ஒரு பசுமை நடைக்கு சராசரியாக எந்த அழுத்தங்களும் கொடுக்காமல் முகநூலிலும் குறுஞ்செய்திகளை அனுப்புகிற ஒரு வசதி வச்சிருக்கோம். இன்று எங்ககிட்ட கிட்ட ஏறக்குறைய 2400 எண்கள் பதிவு செய்யப்பட்டிருக்கு. ஆனால் அதில் ஒரு நடைக்கு 300 பேர் என்பது உத்தரவாதமாக வருகிறார்கள். அதிகபட்சமாக ஒரு நடைக்கு 600 பேர். எங்களுடைய நடைக்கு வருபவர்கள் ஒரு மிகப்பெரிய புத்துணர்வை பெறுகிறார்கள். 1, 2, அவங்க வந்தாங்கன்னா அவங்களுக்கு உத்தரவாதமாக வரலாற்றை நாங்கள் கற்பிக்கிறோம். இன்னைக்கு இருக்கக்கூடிய வரலாறு, வரலாறு என்றால் 2 விஷயம் இருக்கு. ஒரு சோகமான விஷயம் என்னன்னா, இப்போ மதுரை போன்ற நகரத்தில் 40 தொல்லியல் சின்னங்கள் இருக்கிறது. 9000 ஆண்டுகளுக்கு முந்தைய பாறை ஓவியங்கள் முதற்கொண்டு ஒரு 1200 ஆண்டுகளுக்கு முற்பட்ட கல்வெட்டுகள் வரை இவ்வளவும் இருக்கு. ஆனால் இவை எவை பற்றிய குறிப்புகளும் பாடத்திட்டங்களில் இல்லை. அப்ப யார் தான் இதை பற்றி ஒரு உள்ளூர் வரலாறை யார் தான் போதிப்பது?
சரி, உங்களுடைய 700 பசுமை நடை பயணிகள், அதில் எத்தனை பேர் கொள்கை வகுப்பாளர்கள், அதாவது பாலிசி மேக்கர்ஸ் அல்லது அரசியல்வாதிகள்? ஏனென்று சொன்னால் உங்களை போன்ற சிந்தனை உள்ள இயற்கை மேல் ஆர்வம் கொண்டவர்கள் தான் இந்த பயணத்தில் வருகிறார்கள் என்று சொன்னால் அவர்களால் என்ன செய்ய முடியும்?
இல்லை, இந்த 7 ஆண்டுகளில் நாங்கள் தொடர்ந்து செயல்பட்டதன் விளைவாக இன்னைக்கு உள்ளூரில் இருக்கக்கூடிய ஊடகங்களுக்கெல்லாம் பசுமை நடை என்றால் அழுத்தமாக தெரியும். தமிழக அளவில் திரும்பி நிறைய விருதுகளை பெற்றிருக்கிறோம். எல்லோருக்கும் இந்த சொல் அறிமுகமாகி இருக்கிறது. இன்னைக்கு உள்ளூரில் ஒரு வரலாற்று சின்னம் சிதைக்கப்பட்டால் அதை பற்றி ஒரு செய்தி வந்தால் எங்களிடம் ஒரு பைட் இல்லாமல் அந்த செய்தி நிறைவு பெறாது என்கிற ஒரு சிறு இடத்தை அடைந்திருக்கிறோம். இன்னொன்று, இன்னைக்கு இந்த பசுமை நடைக்குள்ள சாமானியர்கள் தொடங்கி மருத்துவர்கள் தொடங்கி வழக்கறிஞர்கள் தொடங்கி இந்த சமூகத்தின் பல்வேறு மட்டமான ஆட்கள் அதுக்குள்ள வர்றாங்க. மருத்துவர்கள் இருக்காங்க, அட்வொகேட்ஸ் இருக்காங்க, பிசினஸ் பீப்புள் இருக்காங்க, இப்படி இந்த சமூகத்தின் அனைத்து தளங்களையும் பிரதிநிதித்துவப்படுத்தக்கூடிய ஆட்கள் இருக்காங்க, அரசு அதிகாரிகள் உள்ள இருக்காங்க. அப்ப இன்னைக்கு இந்த அழுத்தங்களை நாங்கள் கொடுக்க தொடங்கி இருக்கிறோம். இப்ப பல பள்ளிகள்ல இருந்து இந்த பசுமை நடையின் செயல்பாடுகளை பார்த்துட்டு வந்து என்ன கேட்கறாங்கன்னா, நீங்கள் ஏன் அந்த இங்கே இதை போதிக்க கூடாது என்ற. அப்ப இப்ப பல பள்ளிகளுக்குள் நாங்கள் இதை போதிப்பதற்கான ஒரு இடத்தை அடைந்திருக்கிறோம். இந்த வருடம் சில பள்ளிகளுக்கு நாங்கள் பசுமை நடை, ஒன்று அவர்களை மலைக்கு அழைத்து செல்வது, அல்லது அவர்களுக்கு போய் பவர் பாயிண்ட்டை போட்டு காட்டி இந்த விஷயங்களை சொல்றது. இது ஒரு முதல் படி என்று நான் நினைக்கிறேன். இந்த படியிலிருந்து நாங்கள் மெல்ல அந்த பாடத்திட்டத்துக்குள்ளேயே, அதாவது பள்ளி வகுப்பறையில் கற்பிக்கப்படுகிற அந்த டெக்ஸ்ட் புக்குள்ளேயே போறதுக்கான ஒரு தொடக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறோம் என்று நான் நினைக்கிறேன்.
இது SBS தமிழ், ஆஸ்திரேலியா முழுவதும் ஒலிக்கும் ஒரே தமிழ் ஒலிபரப்பு. நாம் சந்தித்து உரையாடி கொண்டிருப்பவர் எழுத்தாளர், சமூக ஆர்வலர், அரசியல் விமர்சகர் ஆ. முத்துகிருஷ்ணன் அவர்கள்.
நீங்கள் இந்த வர்த்தக நிறுவனங்கள் வந்து இயற்கை வளங்களை சூறையாடுவதை பற்றி சொல்லியிருந்தீர்கள். அந்த வகையில் ஆஸ்திரேலியாவில் கூட பூர்வீக மக்கள் தங்களுடைய இடங்களில் இருக்கின்ற இயற்கை வளங்களை சூறையாடுகிறார்கள் என்று சொல்லி போராட்டங்கள் செய்து வருகிறார்கள். அவர்களுடைய இடத்திற்கு நீங்கள் சென்றிருக்கிறீர்கள் கடந்த பயணத்தின் போது. அந்த அனுபவத்தை நமது நேயர்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்களேன்.
ரொம்ப ரெண்டு விதமான அனுபவங்களாக இருக்குது. என்னென்றால், இன்னைக்கு இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரிசா, ஜார்க்கண்ட், சத்தீஸ்கர் போன்ற மாநிலங்களிலும் இந்த கார்பரேஷன்ஸ் வந்து, இன்னைக்கு பன்னாட்டு நிறுவனங்களினுடைய கார்பரேஷன்ஸ் அங்கே வந்து மைனிங் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அங்கே இருக்கக்கூடிய பழங்குடிகளை எல்லாம் ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக அந்த நிலத்திலேயே பிறந்து வாழ்ந்த பழங்குடிகளை அங்கேருந்து அப்ரூட் பண்ணுறாங்க. அதாவது எந்த விதமான ஒப்பந்தங்களும் கிடையாது, அவங்களுக்கு இந்த லாபங்களில் எந்த பங்கும் கிடையாது. இங்கே என்ன நடக்கிறது என்பது அறிதல் கூட அவர்களுக்கு வழங்கப்படவில்லை. கேட்டால் அவங்க சொல்லக்கூடிய ப்ரீடெக்ஸ்ட் என்னன்னா, இந்த வனங்களுக்குள்ள நக்சலைட்டுகள் இருக்காங்க, ஆயுதம் ஏந்திய குழுக்கள் இருக்காங்க, அவர்களை நாங்கள் சுட வேண்டும் என்றால் நீங்கள் உள்ளே இருந்தால் நீங்களும் குண்டடிபட்டு சாவீர்கள், அதனால் நீங்கள் எல்லாம் போய் கொஞ்சம் காலத்திற்கு முகாமில் வசித்தால் நாங்கள் இவர்களை எல்லாம் கிளீன் பண்ணிட்டு உங்களை திருப்பி வனங்களுக்குள் வைத்து விடுவோம் என்று சல்வா ஜுதும் என்கிற பெயரில் அவர்கள் இந்த விஷயத்தை தொடங்கினார்கள். ஆனால் அது இவர்களிடம் சொல்லப்பட்ட ஒரு மிகப்பெரிய பொய். மாறாக, இந்த வனங்களிலிருந்து அவர்களை அப்புறப்படுத்திவிட்டு இந்த வனங்களை எல்லாம் கார்பரேட் நிறுவனங்களுக்கு முழுக்க முழுக்க வன நிலத்தை நீங்கள் வனநிலத்தில் கனிம வளங்களை தோண்ட முடியாது என்கிற அழுத்தமான சட்டங்கள் இருக்கும் பட்சத்திலும் அந்த சட்டங்கள் எல்லாம் தூரப்போடப்பட்டு இந்த வனங்கள் எல்லாம் இன்றைக்கு இந்த 3-4 மாநிலங்களையும் ஒட்டுமொத்தமாக கார்பரேட்டுகளின் கையில் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடாதுன்னு நம்ம பார்க்குறோம். இன்னொரு பக்கம் இங்கேயும் அந்த மைனிங் இருக்குது. இன்னைக்கு இந்தியாவினுடைய மிகப்பெரிய அதானி இங்கேருந்து நிலக்கரியை எடுத்து அந்த நிலக்கரியை முழுவதும் கொண்டு வந்து தமிழகத்தில் சிதம்பரம் முதல் கடலூர் வரை அவர் அந்த கடற்கரை முழுவதிலும் நிலக்கரியிலிருந்து மின்சாரம் எடுக்கக்கூடிய ஆலைகளை, அதாவது தமிழ்நாட்டினுடைய ஒட்டுமொத்த கோஸ்ட் லைனும் இந்த ஆஸ்திரேலியன் கோலால பொலியூட்டாக போகுது என்பதுதான் அங்கு நடந்து வரக்கூடிய ஒரு மிகப்பெரிய உரையாடல். இந்த மைனிங் என்பது இங்கே மிகப்பெரிய அளவில் மேற்கொள்ளப்படுகிறது. ஆஸ்திரேலியாவில் ஒரு அணு உலையும் இல்லை என்கிற போதும் உலகத்தின் பல அணு உலைகளுக்கு இவர்கள் இங்கிருந்து யுரேனியத்தை சப்ளை பண்ணக்கூடிய திட்டம் வைத்திருக்கிறார்கள். அப்படி மைனிங் என்பது இங்கே ரொம்ப பெரிய ஒரு பிரச்சனையாக இருக்கிறது. ஏராளமான அபார்ஜினல் கம்யூனிட்டிஸ் அவர்களின் நிலங்களிலிருந்து அப்புறப்படுத்தப்பட்டிருக்கிறார்கள் என்பதை நான் கேள்விப்பட்டேன், அவர்களை நான் சந்தித்து பார்த்தேன். இங்கே கொஞ்சம் டிசைனில் ஒரு மாற்றம் இருக்கிறது. ஏனென்றால், இங்கே நிலத்திலிருந்து அந்த சமூகங்களுக்கு ஒரு சிறு லாபம் பிரித்து கொடுக்கப்படுவதற்கான ஏற்பாடு இங்கே இருக்கிறது
என்பது
சிறு லாபம் தான், ஒரு சிறு லாபம் தான். ஆனால் இந்தியாவோடு நாங்கள் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது இது ஒரு பெருந்தொகை இவர்களுக்கு கொடுக்கப்படுகிறது. ஆனால் அந்த சமூகங்கள் காலம் காலமாக அவர்கள் வாழ்ந்த முறை, அவர்களினுடைய வரவு செலவு பணமே அவங்க கையாண்டதில்லை. நாம் நவீன வாழ்க்கை முறை என்று சொல்கிற இந்த வாழ்க்கை முறை அவர்கள் அறிந்ததே இல்லை. அப்போ இன்னைக்கு அந்த சமூகம் ஏராளமான இடங்களில் நான் டார்வின்ல பார்த்தேன், அவங்க அந்த நிலங்களிலிருந்து அப்புறப்படுத்தப்பட்டு கொண்டு வந்து நகரங்களினுடைய விளிம்பில், எப்படி தலித்துகளுக்கான காலனிகள் இந்தியாவில் ஊருக்கு வெளியே ஊர் சேரியாக இருக்குமோ, அது மாதிரி இவங்க ஊர் வேற சேரியை போல் இவர்களே அங்கங்கே தனித்தனியான கம்யூனிட்டிஸாக அவர்கள் தங்க வைக்கப்பட்டிருக்கிறார்கள். அந்த குடியிருப்புகளுக்குள்ளெல்லாம் போய் பார்க்கக்கூடிய அனுபவமும் எனக்கு கிடைத்தது.
வழமையாக பூர்வீக மக்கள் வெளியாளை ஏற்றுக்கொள்வது குறைவு இல்லை என்றே சொல்லலாம்.
ஆமாம்,
உங்களை எப்படி ஏற்றுக்கொண்டார்கள்?
என்னை, அது ஒரு ரொம்ப சுவாரஸ்யமான கதை தான். என்னென்றால், டார்வினில் எனக்கு ஒரு நண்பர் இருக்கிறார், ஒரு சிங்கப்பூர் தமிழர், சந்திரன் என்கிற ஒரு,
அவரை நாமும் ஒரு வாரம் இங்கே பூர்வீக மக்களுடைய வாழ்க்கை குறித்த விழிப்புணர்வு ஏற்படுத்துகின்ற வாரத்தின் நிகழ்ச்சி ஒன்றிற்காக அவரை நாங்கள் நேர்கொண்டிருக்கிறோம்.
சந்திரன் என்பவர் ஒரு அபூர்வமான மனிதர் முதலில். இன்னொன்று, அவர் ஒரு அபார்ஜின நண்பர், ஹி இஸ் எ ஃப்ரெண்ட் ஆஃப் தி அபார்ஜின்ஸ் என்றுதான் சொல்ல வேண்டும். அவ்வளவு நேசமாக அவர்களோடு பழகக்கூடியவர். ஏறக்குறைய அவர் ஒரு 30-35 ஆண்டுகள் அபார்ஜின்களுக்காக தன் வாழ்க்கையை அவர் சிதைத்து கொண்டு அவர் செலவழித்திருக்கிறார், அப்படியே ஒப்புக் கொடுத்திருக்கிறார் அவருடைய வாழ்க்கையில்.
மருத்துவ நிலையம் நடத்துகிறார்,
ஒரு மருத்துவ நிலையம் அவர் டார்வினில் நடத்துகிறார். முழுக்க உள்ளவர்களுக்கு அபார்ஜின்களுக்காக மருத்துவர்களை எல்லாம் போட்டு அந்த மருத்துவமனைக்கும் நான் சென்று வந்தேன். அப்படி அவர் ஒரு 35 ஆண்டுகள் அபார்ஜின்கள் மத்தியில் அவர் பழகியிருப்பதால் அந்த சமூகத்தவர்கள் அவரை முதலில் ஏற்றுக்கொண்டார்கள். என்னை அல்ல, அவரிடம் நான் இந்தியாவிலிருந்து வந்திருக்கிறேன், இந்த விஷயங்களை நான் அறிந்து கொள்ள வேண்டும் என்று விருப்பப்படுகிறேன் என்கிற பொழுது அவர் என்னை அழைத்து கொண்டு சென்றார். அவருக்கு அந்த சமூக மக்கள் பழக்கம். அப்போ இன்னைக்கு அபார்ஜின பாடகர்களின் மிக முக்கியமான பாடகராக கருதப்படுகிற குருமுல் அவர்களினுடைய ஃபர்ஸ்ட் ஃபேமிலியை பார்க்கறதுக்காக டாவின்ல ஒரு பெரிய பூங்காவின் மரத்தடியில் அவர்கள் எல்லாம் இரவில் அமர்ந்திருந்தார்கள். அவரிடம் கொஞ்சம் உணவுப் பொருட்களை எல்லாம் வாங்கி கொண்டு நாங்கள் போனோம். அவர்கள் அவங்க அந்த உணவை எடுத்துட்டால் உங்களை அங்கீகரிச்சதாக அர்த்தம் என்று அவர் சொன்னார். அதே மாதிரி அவர்கள் புகைப்பதை உங்களிடம் பரிமாறிக்கொண்டால் அந்த ஸ்மோக்கிங் செரிமனி நடந்துவிட்டால் உங்களை ஏற்றுக்கொள்கிறார்கள் என்ற அர்த்தம். அப்போ ஒரு முழுமையான ஒரு படபடப்போடு நான் அன்று அவர்களோடு அமர்ந்திருந்தேன். அவர்கள் என்னை அங்கீகரித்தார்கள், உணவை சாப்பிட்டார்கள். அப்புறம் அந்த உரையாடல் நள்ளிரவு 2 மணி வரை தொடர்ந்தது. ஒரு ஃபர்ஸ்ட் காண்டாக்ட், என்னுடைய காண்டாக்ட் இந்த நிலத்தில் ஒரு அபார்ஜின குடும்பத்தோடு என்றால் அவர்களோடு தான். உடல் ரீதியாக அவர்கள் என்னென்ன பிரச்சனைகளை எல்லாம் சந்திச்சிருக்கிறார்கள், இன்றும் அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய இந்த பெரும் பணத்தை, பொதுவாக அவர்கள் குடிக்கிறார்கள் என்று ஒரு குற்றச்சாட்டு இருக்கு. நிறைய பேர் சொல்லுவாங்க அவங்க அந்த பணத்தை குடிச்சு அழிக்கிறாங்கன்னு, ஆனால் அவங்க அந்த பணத்தை குடிச்சு அழிக்கல, மாறாக அவர்கள் குடிக்க வைக்கப்படுகிறார்கள் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்றால் அவர்களின் அருகாமை போய் அவர்களுடைய வாழ்க்கையை அறிந்து கொண்டால் தான் தெரியும். இப்போ நிறைய கம்யூனிட்டிஸில் வந்து வேற எந்த கடையும் இல்லை, ஆனாலும் ஒரு மதுக்கடை அவர்களுடைய ஹேம்லெட்டுக்கு பக்கத்தில் இருக்கு. இன்னொரு அபார்ஜின சமூகத்தினுடைய அவங்களுக்கு நிறைய பணம் வருது, அவங்க மைனிங்லேருந்து வரக்கூடிய லாப பணம் என்பது ஏராளம்னு வச்சுக்கோங்க. அப்போ அவங்களுக்கு வந்து ஒரு சூதாட்ட விடுதியை அவர்களினுடைய வீட்டு எல்லையில் வைத்திருக்கிறார்கள். அப்போ சந்திரனை போன்ற ஒரு தமிழர் தான் அதை மருத்துவமனையாக நடத்தணும் அப்படின்னு நினைக்கிறார். ஆனால் மாறாக இங்கே சூதாட்ட விடுதிகளும் சாராய கடைகளையும் அந்த அதை அப்போ எதை அவர்கள் கன்சியூம் செய்ய வேண்டும் என்கிற டிசைனில் அவர்களிடம் கொடுக்கப்படுகிற பணத்தை எவ்வளோ வேகமாக திருப்பி எடுக்கலாம் என்கிறது தான் இந்த டிசைன். அப்போ அது ஒரு பெரிய டாபிக் இன்னைக்கு ஏறக்குறைய. அவர்களினுடைய உடல் எவ்வாறெல்லாம் குடியால் பாதிக்கப்பட்டிருக்கிறது என்பதை டார்வின் பல்கலைக்கழகத்தின் ராமமூர்த்தி ஜெயராஜ் அவர்கள் விரிவாக ஆய்வு செய்து வருகிறார். அவர்களது துணைவியார் ரம்யாவும் அந்த ஆய்வில் இருக்கிறார்கள். அப்போ எனக்கு என்னுடைய முதல் ஆஸ்திரேலிய பயணத்தில் இப்படியான அற்புதமான மனிதர்களினுடைய தொடர்பு கிடைத்தது, அதுதான் எனது அறிதலை கொஞ்சம் விசாலப்படுத்தியது. ஆனால் 2 பயணம் அல்ல, இன்னும் பல பயணங்கள் மேற்கொள்ளும் பட்சத்தில் தான் இந்த விஷயத்தை ஒரு தெளிவுற பார்க்க முடியும் என்று நான் நினைக்கிறேன். அபார்ஜின வாழ்க்கை முறை, அபார்ஜின இசை ஓவியங்கள் பற்றி 2 புத்தகங்களை ஒரு அடுத்த 2-3 வருடங்களுக்குள் எழுதிவிட வேண்டும் என்கிற ஒரு ஆவல் எனக்கு இருக்கிறது. அது சாத்தியப்படுமா என்று தெரியவில்லை, ஆனால் சாத்தியப்படுத்துவதை நோக்கி நாம் பயணிக்க வேண்டும் என்கிற உந்துதல் மனதளவில் இருக்கிறது.
இந்த பயணம் நீங்கள் தனியாக வரவில்லை?
ஆமாம், இந்த முறை நான் என் துணைவியார் சோஃபியா அவர்களோடு வந்திருக்கிறேன்.
அவரிடமும் இந்த பயணத்தில் அவர் என்ன எதிர்பார்க்கிறார் என்று கேட்போமே. வணக்கம் சோஃபியா.
வணக்கம்.
சொல்லுங்கள், நீங்கள் முதல் தடவையாக ஆஸ்திரேலியா வந்திருக்கிறீர்கள், என்ன எதிர்பார்ப்புடன் வந்திருக்கிறீர்கள்?
எதிர்பார்ப்பு என்று ஒன்றும் இல்லை எனக்கு. முக்கியமாக முதலில் நாட்டை விட்டு வெளியேறும் பொழுது ஃப்ளைட்டில் வருவோம். ஃப்ளைட்டில் எவ்வளோ ஹைட்டில் வருமோ அப்போ நம்மளோட எர்த்தோட வியூ தெரியும், ஓரளவு பார்க்க முடியும். இதுவரைக்கும் நம்ம படித்தது ஒரு மாதிரி இருக்கும், நம்ம எவ்வளோ படிச்சிருந்தாலும் நேரில் பார்க்கும்போது அதோட எக்ஸ்பீரியன்ஸ் வேறு மாதிரி தான் இருக்குது. அந்த எக்ஸ்பீரியன்ஸ் முதல்ல எனக்கு வேணும்னு தோணுச்சு. எப்பயுமே கீழேருந்து தான் மேலே பார்த்துருப்போம், மேலேருந்து கீழே பார்க்குறதோட தன்மை வந்து வேறு மாதிரி இருந்தது. ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸே எனக்கு ரொம்ப நல்லா இருந்தது.
உங்களுடைய முதல் வெளிநாட்டு பயணம் இதுவா?
போன வருடம் நாங்கள் ஸ்ரீலங்கா போயிருந்தோம். ஸ்ரீலங்கா நாங்கள் ஒரு ட்ராவலிங் டைம் 40 மினிட்ஸ் தான் எங்களுக்கு, அதனால் இவ்வளோ லாங் ட்ராவலில் வரும்போது உள்ள எக்ஸ்பீரியன்ஸ் 40 மினிட்ஸில் கிடைக்காது இல்லையா. ஸோ அதை விட இது இன்னும் நல்லா இருந்தது.
ஒரு கணித பேராசிரியர் இல்லையா நீங்கள்?
ஆம், நான் நிறைய பள்ளி இங்கு உள்ள பள்ளிகளுக்கு செல்லலாம் என்று திட்டமிட்டிருக்கிறேன். அது மெல்பர்னில் பேசியிருக்கோம் நாங்கள், அவங்க கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லியிருக்காங்க. இங்கே நாங்கள் வந்து இப்போ தான் அது 3வது நாள் ஆகுது. ஸோ 3வது நாள் நாங்கள் சிட்னிக்கு வந்துட்டோம். சிட்னியில் இப்போ இவரோட கூட்டங்கள்லாம் முடித்து நாங்கள் திரும்பி மெல்பர்ன் போனதுக்கப்புறம் அதை ஒட்டி பார்க்கலாம் என்று நினச்சிட்ருக்கோம்.
உங்களுடைய அனுபவம் சிறப்பாக அமைய வேண்டும் என்று வாழ்த்துக்கிறோம்.
நன்றி.
நல்லது முத்துகிருஷ்ணன், எமது உரையாடலை அடுத்த நிகழ்ச்சியில் தொடர்வோம்.
SBS தமிழ் ஒலிபரப்பின் நிகழ்ச்சிகளை திங்கள், புதன், வெள்ளி மற்றும் ஞாயிறு இரவு 8 மணிக்கு வானொலியில் நேரடியாக கேட்கலாம். அது மட்டுமல்ல, sbs.com.au/tamil என்ற இணையதளத்தில் ஆன் டிமாண்ட் மூலமாகவோ அல்லது SBS ரேடியோ மொபைல் ஆப் மூலமாகவோ செவிமடுக்கலாம்.